நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் மதுனன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரோ கமலமுனியாரோ சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாணியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியிற்கேந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்த நேரமுயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். மற்றைய சங்கத்துக்கு உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு தியானத்திலிருந்து அதை உள்வாங்குங்கள். பல அரிய விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 179, 180, 181, 182. உணர்வுக்கு மூன்று நிலைகள் உண்டு. உணர்வு அடிமன உணர்வு, ஆழ்மன உணர்வு, ஆழ்மன உணர்வு என்பது ஏரியின் அடியில் உள்ள சேற்றினை போன்றது. நம் மனத்தில் எழும் எண்ணம் ஏரியின் மேல் நிலையை மட்டுமே தொடுகின்றது. அது நனவு நிலை. எனவேதான் நனவு மட்டுமே நமக்கு புரிகின்றது. மற்ற இரு நிலைகள் பற்றி தெரிவதில்லை. தொடர்ந்த தியானத்தால் மற்ற இரு நிலைகளை கனவு தூக்கம் ஆகியவற்றை உணர்வு நிலைக்கு கொண்டு வரலாம், அதாவது நனவு நிலைக்கு கொண்டு வரலாம் என்கின்றார் பாபாஜி. மனம் முழுவதையும் அப்போது உணர முடியும். ஆத்ம ஒளியில் மனம் பயிலப்பட்டால் மனத்தை நான் பிரம்மம் ஒரே எண்ணத்தால் ஆத்ம உணர்வில் செலுத்தினால் மனம் முழுவதும் ஒளி பெறும். இதுவே சமாதியில் நுழைதல் ஆகும். சாதாரண நிலையில் மனத்தின் ஒரு பகுதி மட்டுமே செயல்படுகின்றது, அதாவது ஆத்ம சைத்தன்யத்தில் ஒளி மனத்தின் ஒரு பகுதி மீதே விழுகின்றது. ஆனால் சமாதியில் உருவத்திற்கும் செயலுக்கும் அடிப்படை நிலையில் நாம் நிலைக்கின்றோம். இரட்டை நிலைக்கு ஆதாரமானது இந்த நிலை. கனவற்ற தூக்கத்தில் உணர்வின் தொடர்புடைய செயல்பாடு அழிகின்றது, ஆனால் உணர்வு அழிவதில்லை. தூக்கத்தில் சாதாரண உணர்வு செயல்படாமல் இருந்து முழு உணர்வோடு சிறிது நேரம் நெருங்கிய தொடர்பு கொள்கின்றது. அதன் மூலம் தன் ஆற்றலை புதுப்பித்து கொள்கின்றது. தூக்கம் என்ற சொல்லுக்கு ஆத்மாவுக்கு மீண்டும் செல்லுதல் என்பது பொருள். சமாதியைப் போல இருந்தாலும் தூக்கத்தில் சமாதியில் விளையும் இன்பம் இருப்பதில்லை. ஆனால் இரண்டிலும் ஆனந்தம் உண்டு. தூக்கத்தில் அவித்தையின் அதாவது அறியாமை விதை உண்டு, சமாதியில் அது இல்லை. தூக்கத்தில் அறியாமை ஆனந்தத்தை பாதிக்கின்றது. சூரியனிடமிருந்து புறப்பட்ட சந்திர ஒளியை பகலில் காண முடியாது. அதுபோலவே சமாதி ஆனந்தம் தூக்கத்தில் அனுபவிக்கப்பட்டாலும் அது அறியாமையால் மூடப்பட்டே இருக்கின்றது. உலக பந்தங்களிலிருந்து விடுதலை கிடைக்காது. தூங்கும் போது உலகியல் எண்ணங்கள் அவனை மூடியிருப்பதே இதற்கு காரணம். இவ்வாறு மனிதன் உலகியல் எண்ணங்கள் சூழ்ந்த இருட்டில் உறங்குகின்றான். விழித்தவுடன் எண்ணங்கள் உலகியலை நோக்கி ஓடுகின்றன. தூக்கத்தில் தான் அனுபவித்த ஆனந்தத்தை அவன் அறிவதில்லை. தூங்குவது என்பது கதவை மூடிக்கொண்டு அறைக்குள் செல்வதைப் போன்றது. இதனால் வெளி உலகம் அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் சமாதியில் இதயமும் சீவனும் உண்மைக்காக ஏங்குகின்றன. மனம், மொழி, செயல் யாவும் நித்தியத்தை நோக்கி அமைவன. அறைக்கதவை திறந்து வெளியே வந்ததும் அவன் பார்க்க விரும்பும் உலகம் காட்சிப்படுகின்றது. அவித்தை இரு சக்திகளை கொண்டது. அவை ஆவரணம், விசேபம் எனப்படும். கனவில் அவத்தை இருவித சக்திகளுடன் செயல்படுகின்றன. கனவற்ற தூக்கத்தினால் ஆவரணம் மட்டுமே உண்டு. ஆவரண சக்தி என்பது உண்மையை மறைப்பது. விசேபம் என்பது உண்மை மீது வேறொன்றை கற்பிப்பது. அதாவது கயிற்றை பாம்பாக காணும் உவமையில் கயிற்றை காண முடியாமைக்கு ஆவரண சக்தி காரணம். பாம்பாக கயிற்றை கற்பனை செய்வதற்கு விசேப சக்தி காரணம். கனவில் இவ்விரு சக்திகளுமே தம் வேலையை காட்டுவன. ஆத்மா அறியப்படுவதில்லை. மனம் வேறொன்றினை கற்பனையில் காட்டுகின்றது. தூக்கத்தில் ஆத்மாவின் உண்மை இயல்பை அறியாமை மட்டுமே உண்டு. ஆனால் சமாதியில் இருவகை அவித்தையும் சுவடின்றி மறைந்து விடுகின்றன. ஆத்மா முழு பெருமையுடன் ஒளிர்கின்றது. மனம் இரவில் கனவு காண்கின்றது. உலகம் என்பது பகல் கனவு. இன்னது இருட்டில் ஏற்படும் கனவு, பின்னது ஒளியில் ஏற்படுவது. தூக்கத்தில் இவ்விரு வகை கனவுகளும் மறைந்து கிடக்கின்றன. அவை மீண்டும் வெளிப்படும் வாய்ப்பு உண்டு. இவ்வாறு அகப்புற உலகங்கள் சமாதியில் மிச்சமின்றி சுவடில்லாமல் அளிக்கப்படுகின்றன. முழுமையான உயர் உணர்வு நிலை வெளிப்படுகின்றது. தியானத்தின் போது தாமச தூக்கம் இடையிடுவதாக குற்றச்சாட்டு எழுகின்றது. உண்மையின் பாதையில் இது ஒன்றும் சாதாரண தொல்லை இல்லை. ஆத்மாவை உணர இது பெருமிடையூறு. இதனை கவனத்தோடு அடக்க வேண்டும். ஆரம்பத்தில் அறியாமையின் இடையீடு உண்டு. சாதகனுக்கும் பரம்பொருளுக்கும் இடையே திரையாக அறியாமை செயல்படுகின்றது. அவித்தையின் மூலத்தை நாடும் போது அதுவே இல்லாது போகின்றது. இதயத்தில் நுழையும் போது தூக்கத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. தூக்கம் வருமானால் பிராணாயாமம் செய்யலாம், அல்லது சிறிது நேரம் சிறிது தூரம் நடந்து செல்லலாம். மன உறுதியோ சத்குரு பாபாஜியின் அருளோ இருந்தால் தூக்கத்தில் மூலத்தை கூட நாடலாம். தூக்கம் எங்கிருந்து வருகின்றது என்று கவனிக்க வேண்டும். தூங்கும் முன் முதலில் தூள உடலை மறக்கின்றோம். பின் மனத்தின் வாசனைகள் மறைக்கப்படுகின்றன. படிப்படியாக உடல் உணர்வு மறைகின்றது. இது காலிலிருந்து மேல் நோக்கி செல்கின்றது. உடல் தொடர்பை நாங்கள் இழக்கின்றோம். இறுதியில் புருவ நடுவில் உள்ள புத்தியை அடைகின்றோம். அங்கிருந்து திடீரென்று தூக்கத்திற்குள் நுழைகின்றோம். வினாடியில் நூற்றில் ஒரு பங்கு இடைவெளி ஏற்படும். முயன்றால் அதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அது மிகவும் நுட்பமானது. கனவுக்குள் செல்லும் போது அதன் ரகசியத்தை கவனிக்கலாம். தூக்கத்திலிருந்து விழிப்பிற்கு மீளும் போதும் இதனை உணரலாம். நனவில் உடம்பின் முழு கட்டுப்பாடும் நமக்குண்டு. எனவே அதன் மூலத்தை நாட வாய்ப்புண்டு. மனத்தை முழுவதும் அடக்கி ஆளும் போது சத்குருவின் அருளால் மாத்திரம் வெளிவரும் போது உள்ளே செல்லும் போதும் இதனை நம் பிடியில் அடக்க முடியும். அடிக்கடி தூக்கத்தின் போதாமை பற்றி முறையிடுகின்றோம். நமக்கு தேவை வெறும் தூக்கம் மட்டுமன்று, தூக்கத்தின் பயனே ஆகும். அதன் ஆற்றலும் புத்துணர்ச்சியும் தெய்வீக அருளால் கிடைப்பது. மனத்திலிருந்தும் உடலிலிருந்தும் தூக்கம் தற்காலிகமாக விடுதலை பெறுகின்றது. உடலையும் மனத்தையும் கடக்காமல் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. எனவே தூங்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு முறையும் தெய்வீகத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை உறுதிப்படுத்துதல் நமக்குள் இயைவினை ஏற்படுத்துகின்றது. தூங்கி எழும் வரை இது இருக்கின்றது. ஆன்மீக வளர்ச்சிக்கு இது உதவும். ஆனால் தூக்கத்திலேயே வாழ்வின் பெரும்பகுதியை நாம் கழிக்க முடியாது. வாழ்வு முக்கியமானது. காலம் என்பது நம் சொத்து. வாழ்வில் ஒவ்வொரு கணமும் தூங்கலாம். ஆனால் அது நம்மை தெய்வீக மையத்தோடு சேர்க்க வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்திலும் விழித்திருக்கலாம், விழித்திருக்கும் போதும் தூங்கலாம். இந்த தெய்வீக ஆனந்தத்தை ஊமை மிருகம் போல் புரிந்து கொள்ளாமலேயே மெதுவாக நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் எப்போதும் உணர்வோடு அதனை செய்ய வேண்டும். விழிப்பிலும் தூக்கத்திலும் வாழ்வின் மூலத்துடன் இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். துரிய நிலை விழிப்பு ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கை தூக்கத்தில் வீணாகி போகும். எது எல்லோருக்கும் இரவோ அப்போது ஞானி விழித்திருக்கின்றான். உலகம் விழித்திருக்கும் போது அது ஞானிக்கு இரவு என்கின்றது கீதை. குணம் நீங்கும் போது ஆத்மா வெளிப்படும். இது முழுமை பெற்றவரின் அனுபவம். இந்த நிலையே சமாதி எனப்படும். குணம் அறியாத நிலை சமாதிக்கும் தூக்கத்திற்கும் பொது. ஆனால் முந்தையது இருளில் மூடி கிடக்கின்றது. இப்போது சமாதியில் அவ்வாறு இல்லை. இதுவே இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. தூக்கத்தில் மனம் தற்காலிகமாக விலக்கி கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் அந்நிலையில் அது இருக்கின்றது. தூக்கத்தில் மீண்டும் வலிமை பெற்று மறுபடியும் உலகியலுக்கு வெளிக்கிளம்புகின்றது மனம். சமாதி நிலையில் மனம் தனது மயக்க இயல்பை முழுதும் இழக்கின்றது. அதனால் உலகியல் செயல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. எல்லை கடந்த ஆனந்தத்தில் ஆன்மா இரண்டற்ற ஒன்றாய் மிளர்கின்றது. தூக்கத்தில் மனத்தின் பொறுமையை முழுவதும் இருக்கின்றது. இதில் உலகம் வெளிப்படாமல் பொதிந்து கிடக்கின்றது. ஆனால் சமாதியில் மனம் பொருண்மை அற்று இருக்கின்றது. தூக்கத்தில் உள்ள மனத்தின் விதை நனவில் வெளிப்படுகின்றன. ஆனால் சமாதியில் அது வறுக்கப்பட்ட விதையாகி விடுகின்றது. எனவே மீண்டும் முளைக்காது. ஆகையால் உலக மயக்கம் மறுபடியும் தோன்றாது. பாம்பு முழுமையும் நீங்கி கயிற்று இயல்பு உருவாகின்றது. பாம்பின் தோற்றம் உண்மையை உணர்ந்தவனை இனியும் மயக்காது. ஞானி உண்மையோடு ஐக்கியமாகின்றான். இரட்டை உலகம் இனி அவனுக்கு ஜடமே. தம்மை உணர்ந்த அந்த நிலை பற்றி ஆதிசங்கரர் கூறுகின்றார். கண்ணிருந்தும் அவன் பார்ப்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, மனமிருந்தும் நினைப்பதில்லை, மூச்சிருந்தும் உணர்வதில்லை என்கின்றார் ஆதிசங்கரர். காணல் நீர் அதன் பொறுமையை உணர்ந்தவனை மயக்காதது போல ஜீவன் முக்தனுக்கு இவ்வுலகம் அர்த்தமற்றது. பாலவனத்தில் செல்ல செல்ல காணல் நீர் மறுபடியும் தோன்றலாம். ஆனால் அது அவனை இனியும் ஏமாற்றாது. அவ்வாறே உடல் இருக்கும் வரை உலகம் மறுபடியும் காட்சிப்படலாம். ஆனால் ஜீவன் முக்தனோ மலை போல உறுதியாக நிற்பான். தனக்குள்ளே எல்லாவற்றையும் காண்பதால் அவன் தெரியாது அசையாமல் நிற்பான். பெயரும் உருவமும் அவனுக்கு பொய்யே. அவன் சமாதியில் சென்று வெளிவருவதாக என்று உலக மக்களுக்கு தோன்றும். இவ்வுலகம் அவனுக்கு வெறும் கெனவே. தெய்வீகத்தோடு ஐக்கியமானதை அவன் உடம்பின் முடிகூட காட்டும். அவனது உடலில் ஒவ்வொரு அணுவும் அவன் உயர்ந்த அதீத நிலையில் மூழ்கியதை காட்டும். கிருஷ்ணர் கீதையில் கூறுகின்றார். யோகம் கலந்தவர் தூய்மை அடைந்து பொறிகளை அடக்கி தம்மைத்தாமே ஆள்கின்றார்கள். இது கிருஷ்ணரின் வாக்கு. எல்லாவற்றிலும் ஆத்மாவை காணும் அவர் நடிக்கின்றார். எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. தம் விஷயங்களில் பொறிகள் செயல்படுகின்றன என உணர்ந்தவர் நான் எதனையும் செய்யவில்லை என்பதை உணர்கின்றார். அவர் எதனை செய்தாலும் எதையும் செய்யவில்லை. நனவு, கனவு, தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளும் மாறி மாறி வருகின்றன. இவை மூன்றும் நான் என்பதற்குரியவை. எல்லா துயரத்திற்கும் நான் என்பதே காரணம். துரியம் என்ற கடப்பு நிலை பற்றி அவன் கனவு கூட காண்பதில்லை. மனிதன் உலகியலோடு கலந்தவன். மரணத்தின் மரணம் என்பதில் இது பற்றி மேலும் வெளிவரும் பாபாஜி மூலம். உடல் உணர்வு நீங்கிய பின்னரே துரிய நிலையை உணர முடியும். பின் சம்சாரச் சூழல் என்பது இல்லை. புறவி நீங்கினால் அவன் ஜீவன் முக்தன். சத்குருவின் அருளே இதற்கு காரணம். இந்த இரகசியங்களை குருவிடமிருந்தே அறிய வேண்டும். சத்குரு நம்மை உயர்நிலையை அடைய அருளாமல் போனால் எதுவுமே சாத்தியமில்லை. எனவே முழுமையாக சத்குருவிடம் சரணடையுங்கள். அவரை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். அசையாத நம்பிக்கையோடு கல்லைப்போல் உறுதியாக இருங்கள். சத்குருவின் அன்பு மிகு அருளை பெற்று எப்போதும் சுதந்திரமாக இருங்கள். நாம் சுதந்திரமாக இருக்கவே பிறந்திருக்கின்றோம். ஓம் கிரியா பவாய நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று வாசிப்பு நான்கரை பக்கங்கள் படித்தேன். முழுவதும் முழுக்க முழுக்க கிரியா யோகத்தின் அடிப்படை. பாபாஜி எவ்வளவு அழகாக இதை கொடுத்திருக்கின்றார். உணர்வு நிலைகளை மூன்றாக காட்டி, அது நனவு, கனவு, தூக்கம் என்று காட்டி, அதற்கு மேல் அந்த நிலைகளில் நாங்கள் எவ்வாறு வாழ்கின்றோம், வாழ்க்கையில் எவ்வாறு ஜீவன் முக்தனானால் அல்லது அருள் நிலைக்கு போனால் எவ்வாறு வாழலாம் என்பதையும் காட்டுகின்றார். இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். இந்த மூன்று நிலையில்லை, ஐந்து நிலையை படித்திருக்கின்றோம் ஆன்மாவுக்கு. மேலும் இரண்டு நிலை துரியம், துரியாதீதம். ஆகவே கிரியா யோகத்தில் முதல் மூன்று நிலைகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே முழுமையாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுடைய சாதனை பயிற்சியில். மற்ற இரண்டு நிலைகளும் அருளாளர்களுக்கு, அது நாங்கள் அந்த நிலையை அடைந்த பின்தான் அந்த இரண்டு நிலையும் எங்களுக்கு தென்படும். அதை ஒரு ஏரியில் இருக்கும் சேற்றுடன் ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது ஓமானமாக. அடியில் இருக்கும் சேறு, கலங்கி இருக்கும் தண்ணி, மேலே இருக்கும் கலங்காதிருக்கும் தண்ணி. ஆகவே இந்த ஓமானம் மிகவும் அழகான ஓமானம். அங்கு எங்களுடைய நனவு நிலை மேலும், கனவு நிலை இடையிலும், உறக்க நிலை அடியிலும் உண்டு என்பதை அது காட்டுகின்றது. ஆகவே அந்த நனவு நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியில் பாபாஜி எங்கு கொண்டு வந்து முடிக்கின்றார் என்றால், இந்த மனதை காண வேண்டும். மனதை நாங்கள் அடக்க வேண்டும். அப்போதுதான் இவையெல்லாம் புலப்படும். அதை மிகவும் அருமையாக கொண்டு அந்த இடத்தில் முடி போட்டு விடுகின்றார் பாபாஜி. அதுக்கு தன்னுடைய உதவி உண்டென்று சொல்கின்றார். தன்னை தொடரச் சொல்கின்றார். மரணத்தின் மரணத்தில் மீண்டும் இதை பற்றிய செய்திகள் தருவேன் என்று சொல்கின்றார். அதுதான் உடலை வெல்லும் நிலை. அதை நாங்கள் படிப்போம். அது புத்தகத்தில் உண்டு. ஆகவே பாபாஜியின் நற்செய்தி என்று முழுக்க 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 ஒவ்வொரு வசனமும் ஒரு முறை கேட்டுவிட்டு கேள்வியை எறிந்துவிட்டு செல்வதல்ல இந்த வாசிப்பு. இன்றையா திரும்ப 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 கேளுங்கள். கேட்டவற்றை சிந்தியுங்கள். அதிலிருந்து ஒரு தெளிவுக்கு வாருங்கள். அதன் பின் தான் கேள்வி உதயமாகும். ஆகவே மிகவும் அருமையான சொற்களை இன்று காலையில் தந்திருக்கின்றார். இது சாதகர்களை சென்றடையட்டும் என்று சொல்லி, இன்று கார்த்திகேயன் ஐயாவும் இறைவன் ஐயாவையும் இணைப்பில் காணவில்லை. இறைவன் ஐயா வழமையாக வருவதில்லை, லண்டனில் இருப்பதால் இப்போது அங்கு அதிகாலை 2 மணி. காத்தியன் ஐயா சரியான பணியில் இருப்பதால் அதிகாலையில் கூட பணியில் இருக்கின்றார் போல் இருக்கின்றது. தவறாது வருவார் என்று காணவில்லை. இருப்பினும் இந்த சத்சங்கத்தில் எங்களுக்கு பல விடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தூக்கம், நனவு, கனவு, தூக்கம், இந்த மூன்றும் விளக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் 36 கருவிகள் மூலம் படித்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய கருவிகள். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் இவற்றின் விரிவாக்கத்தையே படித்து விட்டோம். எவ்வாறு நாங்கள் உறக்கத்திற்கு செல்கின்றோம், எவ்வாறு எங்களுடைய கருவிகள் அடங்குகின்றன, எவ்வாறு மூச்சு காற்று ஒவ்வொருவன்றாய் அடங்கி இறுதி பிராணனில் தங்கி நிற்கின்றது உடல், எல்லாம் விரிவாக படித்து விட்டோம். அது இந்த உடலின் இயக்கம், சயின்டிஃபிக் ஆர்ட் ஆஃப் த பாடி. அங்கு மேலதிக விளக்கம் இருக்கின்றது. பாபாஜி சுருக்கமாக அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே ஆதலால் தான் இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த முழுமையான யோகம், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து வந்ததை சிறிது தொகுப்பாக பாபாஜி கொடுக்கின்றார். அது என்னத்திற்கு கொடுக்கின்றார்? எங்களுடைய சாதனையில் தான் அதை அடையலாம் என்பதற்காக. ஆகவே இதை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். இந்த சாப்டர் சயின்டிஃபிக். எங்களின் உடலில் நடக்கப்பெறும் விடயம் ஒன்றை மட்டுமே அவர் சொன்னதில் என்று நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டும். நீங்கள் படுக்கப் போகும் போது தெய்வீகத்தை உணருங்கள், நித்திரைக்கு செல்லுங்கள் என்கின்றார். அதாவது அதன் கருத்து என்ன? நாங்கள் படுக்கின்றோம், கண்ணை மூடினவுடன் நித்திரை கொள்கின்றோம், எழும்பினவுடன் எழும்பி எங்களுடைய விடயத்தை பார்க்கின்றோம். என்ன நடக்கின்றது என்று சிறிது சிந்தித்து பார்த்தால், நாங்கள் படுக்கப் போவது உண்மை, மீண்டும் எழுவோமா என்பது எங்கள் கையில் இல்லை. அதை செய்பவன் இறைவன். அதை மறந்து விடுகின்றோம். எத்தனை பேர் படுத்த இடத்திலேயே தங்களுடைய மரணத்தை தழுவினார்கள்? ஆகவே பாபாஜி இங்கு என்ன சொல்கின்றார் என்றால், மரணத்தின் மரணமாகிய பாபாஜி, நாங்கள் சாதகர்கள் மரணத்தை வெல்ல வேண்டும். அதற்கு எங்களுடைய இறை நிலையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். படுக்கும் போது பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நமஸ்காரம் செய்து படுங்கள். அவர்கள் உங்களை நனவிலிருந்து கனவுக்கு கொண்டு போய், கனவிலிருந்து தூக்கத்துக்கு கொண்டு போய், காலையில் மீண்டும் நனவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அந்த உணர்வு நிலையில் நீங்கள் படுக்கப் போக வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இது யோகத்திலும், கிரியா யோகத்திலும் பாபாஜி இதைத்தான் இப்போது கூறுகின்றார், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை. ஆகவே உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் நிர்ணயிக்க பழக வேண்டும் என்பது பாபாஜியினுடைய கருத்து. அந்த நிர்ணயிக்க பழகும் போதுதான் உங்களுடைய சாதனைகள் சிறக்கும். உங்களுக்குரிய பல அரிய தகவல்கள் அந்த நிலைகளில் கிடைக்கப்பெறும். உங்களுடைய சாதனை பயிற்சியின் நிலைகளை பொறுத்தது என்று சொல்லி, இந்த சத்சங்கத்திற்கு நன்றி சொல்லி, பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. முரளிவர்மா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இப்போதுதான் கண்ணை திறந்தேன், உங்களை கண்டேன். நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று எனக்கு சொல்ல முடியாது. இருப்பினும் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தால் இந்த சத்சங்கத்தை நீங்கள் சொல்லலாம். முரளிவர்மா இணைப்பில் இருக்கின்றீர்களா?
வணக்கம் ஐயா.
வணக்கம் வணக்கம்.
சத்சங்கம் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
ஓகே.
ஓகே. ஒன்று காலையில அந்த சத்தங்கம் கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உள்வாய்ப்பு கொண்டிருந்தேன். உறக்க நிலையை பத்தி எப்படி உறங்கும் முன் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக.
ஓம் கே பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி முரளி ஐயா. நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், அதை கேட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றே நான் சொல்ல வேணும் என்றார். ஏனென்றால் யோகத்தின் மையத்தை இன்று பாபாஜி காட்டியிருக்கின்றார். அது சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் அடிப்படையாக முழுமையாக அதை படித்திருக்கின்றோம். சயின்டிஃபிக் ஆர்ட். அது இங்கே சுருக்கமாக தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது எல்லோருக்கும் சென்றடையட்டும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய.